இனி இந்த பிரகிருதியிலிருந்து 24 தத்துவங்கள் தோன்றும். எப்படி என்றால், பிரகிருதியிலிருந்து முதலிலே குணதத்துவம் என்பது தோன்றும். இது என்ன என்றால் குணதத்துவம். இப்ப பிரகிருதி, அதுல முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன? முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன? எப்படி? அப்படியா சொன்னேன்? அப்படி சொல்லலையே நானு. முக்குணங்கள் எப்படி இருக்கின்றன, அமைந்திருக்கின்றன? அவ்வியத்தம்னு எனக்கு புரியல. அதான் முக்குணங்களும் சிறிதும் வெளிப்படாமல், சிறிதும் புலப்படாமல் அடங்கி இருக்கின்ற நிலை, அதுதான் பிரகிருதி. முக்குணங்களும் அங்கே தனித்தனியாக இல்லை, எல்லாம் கலந்து சிறிதும் புலப்படாமல் இருக்கின்றன, அதுதான் பிரகிருதி. அந்த நிலையிலிருந்து குணதத்துவம் தோன்றுகிற போது அதிலே அந்த மூன்று குணங்களும் சமமாக பிரிந்து தோன்றுகின்றன. சமமாக சத்துவம், ராசதம், தாமதம் என்று மூன்றாக பிரிந்து நிற்கின்றன. சமமாக பிரகிருதிக்கு இன்னொரு பெயர் அவ்வியத்தம். என்ன பொருள் அவ்வியத்தம் என்றால், வியத்தம் என்றால் வெளிப்படுதல். வியத்தம் என்றால் வெளிப்படுதல், அதற்கு எதிர்மறை அவ்வியத்தம், வெளிப்படாத நிலை. வெளிப்படாத நிலை பிரகிருதி, அவை வெளிப்பட்ட நிலை குணதத்துவம். இது வியத்த நிலை, வியத்த நிலை. ஆக வெளிப்படாத நிலையிலிருந்து இப்போது சமமாக வெளிப்பட்ட நிலை. இனிமேல் எப்படி தோன்றும்? சமநிலையிலிருந்து இனி கூடி குறைந்து, இனிமேல் கூடி குறைந்து அமையும். குணதத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தி, இதிலே ஒரு குணம் மேலோங்கி இருக்கும், மற்ற இரண்டு குணங்கள் அடங்கி இருக்கும். எந்த குணம் மேலோங்கி இருக்கும் என்றால், புத்தியில என்ன குணம் மேலோங்கி இருக்கும்? சாத்விகம், சாத்விக குணம் மேலோங்கி இருக்கு. அந்த புத்தி செய்கிற வேலை என்ன? பொருளை இன்னது என்று நிச்சயித்தல். அதற்கு ஏற்ப புத்தி தத்துவம் எப்படி அமைந்திருக்கிறது? சத்துவ குணம், அந்த அறிவுக்கு வேண்டிய சத்துவ குணம் மேலோங்கியதாக இருக்கிறது. சத்துவ குணம், இது புத்தி. பிறகு இப்போது புத்தினா என்ன கருவி நாம் படித்திருக்கிறோம்? அந்த கருவிக்கு என்ன பேரு படித்திருக்கீங்களா? அந்த கரணங்கள். அந்த கரணங்கள் தான் இப்போ வரப்போகின்றன. புத்தி, அதிலிருந்து புத்தி தத்துவத்திலிருந்து அடுத்து தோன்றுகிற கருவி அகங்காரம். அகம், அகம் என்ற வடசொல்லுக்கு என்ன பொருள்? நான். அகம் என்றால் நான். எனவே அகங்காரம் என்றால் நான் என்ற நான் என்ற அந்த தன்மைதான் அகங்காரம், நான் என்ற முனைப்பு. எனவே இந்த அகங்காரத்துல என்ன தன்மை மிகுந்திருக்கு? என்ன குணம்? ராசத குணம். ராசத குணம் மேலோங்கிய இதனுடைய வேலை என்ன பார்த்தோம்? அகங்காரம் என்ன வேலையை செய்யும்? ஆமா, இதை இன்னது என்று நான் துணிவேன், இன்னது என்று துணிவேன் என்ற எழுச்சியை உண்டாக்குவது அகங்காரம், ஊக்கத்தை தருவது. எனவே எந்த ஒன்றை அறிய வேண்டுமானாலும் அல்லது செய்ய வேண்டுமானாலும் அதற்கு இந்த ஊக்கம் என்பது, எழுச்சி என்பது வேண்டியதற்கு வேண்டியது உள்ளது. அந்த ஊக்கத்தை தருவதுதான் அகங்காரம். அதனோடு சேர்ந்துதான் புத்தியானது நிச்சயிக்கிறது. அகங்காரம் அந்த இந்த முக்குணங்களிலே ஒவ்வொரு குணம் ஒரு நேரத்துல ஒரு குணம் தான் மேலோங்கி இருக்கும். அந்த ஒரு குணமே எப்போதும் மேலோங்கி இருக்காது. விரைவாக முக்குணங்களும் காற்றாடியிலே ஓலை போல விரைவாக சுழன்று கொண்டே இருக்கும். முக்குணங்களும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கும். அமைதியே படிவாக இருக்கிறவர் சில சமயத்துல கோபத்துல கொதித்து எழுகிறார். ஏன் அவருக்கு அந்த கோபம் வருகிற அந்த நேரத்துல சொல்ல முடியாத காரணம். வாழ்க்கை பார்க்கிறம அனுபவத்துல எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அந்த நேரம் பார்த்து அவருக்கு அறிவு வேலை செய்யாது. எவ்வளவோ வாய் அடக்கமுடையவர்கள் சில சமயம் வாய் தவறி உளறி கூட்டுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் இந்த முக்குணங்கள் மாறி மாறி முக்குணங்கள் தான் நம்மை ஆட்டி படைக்கின்றன. அதன் வசப்பட்டிலே நாம் அதன் வசப்பட்டில் ஆக இந்த முக்குணங்கள் தேவர்களுக்கும் உண்டு, மறந்து விடாதீர். நமக்கு மட்டுமல்ல தேவர்களுக்கும், அவர்களும் இந்த பிரகிருதி உலகத்தில் தான் வாழுகிறார்கள். அவர்களுடைய உலகங்களும் இங்கேதான். பிரம்மன் என்ன குணம் மெலுங்கியவன் முக்குணங்களிலே இல்லை. ராஜச குணம் படைத்தல், படைக்கின்ற தொழிலுக்கு வேண்டிய ராஜச குணம் மிகுந்தவன் பிரம்மன். திருமால் காத்தற்கடவுள் சாத்விக குணம் உடையவன் என்று வைணவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார். எங்கள் கடவுள் சாத்விக குணம் உடையவன். உருத்திரன் ருத்திரன் அழித்தற்கடவுள் அழித்தல் அது தாமச குணம். ஒரு பொருள் எப்போது அழிகிறது என்றால் அதனிடத்திலே தாமச குணம் மேலோங்குகிற போது அந்த பொருளுக்கு அழிவு வரும். தாமச குணத்தினாலே அழிவு. எனவே அழித்தற் கடவுள் உருத்திரன். அதனால்தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் பாயிரத்தில் இதை சொல்லுகிறார். மூன்று குணங்களாலே மும்மூர்த்திகள் அமைகிறார்கள். ஆதலால் திருவள்ளுவர் இந்த மூன்று மும்மூர்த்திகளுக்கும் பொதுவான கடவுள் வாழ்த்தை பாடியிருக்கிறார் என்று சொல்லுகிறார். மும்மூர்த்திகளுக்கும் பொதுவாக முக்கடவுளும் பொதுவாக இறைவாழ்த்து. சரி, நம்முடைய சிவபெருமானுக்கு என்ன குணம்? அவர் இந்த முக்குணங்களை எல்லாம் கடந்தவர், முக்குணம் கடந்தவர். அவர் முக்குணம் இல்லாதவர், நிர்குணன், நிர்குணன். இந்த குணங்களால் வருகிற மயக்கம் எல்லாம் தேவர்களுக்குத்தான். எனவே அகங்காரம் எழுச்சியை கொடுக்கும். பிறகு அந்த அகங்காரம் மூன்று கூறுகளாக பிரியும், மூன்று கூறுகளாக பிரியும் அகங்காரம். அதாவது அந்த மூன்று குணங்கள் இருக்கின்றன அல்லவா, சத்துவ குணம் ராஜச குணம் தாமச குணம் உடைய கூறுகளாக பிரியும். முதலாவதாக சத்துவ குணம் மிகுந்த அந்த கூறுக்கு என்ன பேரு? தைசத அகங்காரம். தைசதம் என்றால் ஒளி, தேஜஸ். தேஜஸ் என்ற வடசொல்லில் இருந்து தைசதம். எனவே இது சத்துவ குணம் மிகுந்தது. இதிலிருந்து தோன்றுகின்ற கருவிகள் மனம், மனம் என்ற அறிவு கருவி. அதோடு நம்முடைய ஞானேந்திரியங்கள், ஞானேந்திரிய அறிவு கருவிகள், அறிவு கருவிகளாகிய ஞானேந்திரியங்கள் ஐந்து: செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு. செவி, தோல், கண், நாக்கு, மூக்கு ஆகிய ஐந்து அறிவு கருவிகள். இந்த பேரை கேட்ட உடனே இந்த நம்முடைய கண்காதை நினைக்க கூடாது. இவையல்ல நம்முடைய நமக்கு தெரிகிற இந்த செவி தோல் கண் நாக்கு முக்கெல்லாம் இந்திரியம் அல்ல, இந்திரியம் அல்ல, ஆற்றல், அறிகின்ற ஆற்றல், கேட்கின்ற ஆற்றல் தான் செவி, காணுகிற ஆற்றல் கண். அப்படி ஐந்தையும் கொள்ள வேண்டும் ஆற்றல்கள். இப்படி அந்த தைசத அகங்காரத்திலிருந்து மனம் இந்த ஐம்பொறிகள் தோன்றுகின்றன. அடுத்து ராஜசகுண அகங்காரத்துக்கு வைகாரிக அகங்காரம். ராஜசகுணம் அதற்கு ஏற்றாற்போல அதிலிருந்து தோன்றுகிற கருவிகள், தொழில்படுகிற கருவிகள், தொழிற்கருவிகள், அதாவது கண்மேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் தொழில் செய்கிற கருவிகள். என்ன தொழில் செய்கின்றன அந்த ஐந்து கருவிகள்? எவை? வாய், கை, கால், எருவாய், கருவாய். வாய், கை, கால், எருவாய், கருவாய். வாய் பேசுதலாகிய தொழில், வாயினால பேசுதலாகிய தொழில், பேசுதலாக உண்டல், உண்ணுதல், பேசுதல் அங்க வரும், எங்க வரும் பேசுதல்? அரிகமா, அரிகருவில உண்ணுதல், சுவைத்தல், வாயினால சுவைத்தல் வாய். கை, கையினால செய்கிற தொழில் ஒன்றா ரெண்டா? எத்தனையோ தொழிலை செய்கிறோம். அச்சுருக்கமாக கொடுத்தல், கொடை என்ற ஒன்றை மட்டும் சொல்லுவார். கொடை பேச்சு, கொடை பேச்சு, வாய் கொடை. அடுத்து நடை, காலுக்கு நடை, காலுக்கு நடை நடத்தல், பேச்சு, நடை, கொடை, கை, கால். அடுத்து எருவாய், எருவா எருவாய் அந்த கழிவுகளை வெளியேற்றுகிற கருவி எருவாய், மலம் கழிக்கின்ற கருவி. கருவாய் சிற்றின்பக் கருவி, கருவாய். ஆக இவையெல்லாம் தொழில்கள், தொழில் சார்ந்த கருவிகள். இது கண்மேந்திரியங்கள். இந்த இரண்டினாலேதான் ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், இந்த இரண்டினாலும் தான் நமக்கு உலகத்தை பற்றிய அறிவு விளக்கம் உண்டாகிறது. தொழில் மூலமும் அறிவு விளங்குகிறது. அடுத்து மூன்றாவது கூறாக வைகாரிகம் பூதாதி அகங்காரம். பூதாதி அகங்காரம் இது என்ன குணம்? தாமசகுணம். தாமசகுணத்திலிருந்து என்ன வரும், என்ன வரும், என்ன வரும்? அந்த தாமசகுணத்திலிருந்து இந்த அறிவற்ற உலகம் தோன்று. வேற என்ன? இந்த நான் வாழுகிற உலகம், உடம்பு, இவை இப்போது தோன்றப் போகின்றன. பூதாதி அகங்காரம் அதிலிருந்து முதலிலே தன்மாத்திரைகள், தன்மாத்திரைகள் என்ற ஐந்து தோன்றும். அந்த ஐந்து தன்மாத்திரைகள் எவை என்றால் சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம். சப்த, பரிச, ரூப, ரச, கந்தங்கள். தமிழிலே சொன்னால் சுவை. ஓ, முதல்ல சப்தம்னா ஓசை, ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம். இந்த தன்மாத்திரை எப்படி இருக்கும் என்றால், எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. தன்மாத்திரை, தன் மாத்திரைனா தன்னளவாக, தன்னளவிலே நிற்பது. அப்படி என்றால் என்ன? ஒன்னும் புரியலையே. தன்னளவில் இருப்பது என்றால் இப்போ இப்ப ஓசை, முதலாவது ஓசை. இப்ப ஓசை என்பது நமக்கு புலப்படுகிறது. இது நல்ல ஓசையா, இனிய ஓசையா, இன்னாத ஓசையா, மெல்லோசையா, வல்லோசையா என்றெல்லாம் நம்மாலே உணர முடிகிறது. அதுபோல பாகுபட்டு நில்லாமல், மெல்லோசை வல்லோசை என்ற பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஓசை என்று மட்டும் இருப்பதுதான் தன்மாத்திரை. வெறும் ஓசை, எந்த பாகுபாடும் அதுல இல்லை, அது நம்மால் உணர முடியாது. அது நம்மால் உணர முடியாது. பாகுபடுத்தித்தான் நம்மாலே, வேறுபடுத்தித்தான் உணர முடியும். அதே போல ஓ அந்த ஊருன்னா என்னது, ஸ்பரிசம், ஸ்பரிசங்கிற ஊரு. அதுல என்ன வேறுபாடு பாகுபாடு, ஊரு என்ன பாகுபாடு, சொரசொரப்பு, வலுவழுப்பு, அதெல்லாம் ஊர், தடவி பார்த்தா தெரியும். அந்த பாகுபாடெல்லாம் இல்லாமல் வெறும் ஊரு என்று நிற்கிற நிலை, அந்த அதுதான் ஊர், அது புலப்படாது. இப்படி ஒவ்வொரு தன்மாத்திரையும் அமைந்திருக்கின்ற தன்னளவாக, இது ரொம்ப நுட்பமான நிலை. தன்மாத்திரை என்பவை மிக நுட்பமானவை, புலப்படாதவை. தத்துவங்கள் எல்லாமே புலப்படாதவை தான், எல்லா தத்துவங்களும் புலப்படா. தன்மாத்திரை இந்த ஐந்து புலப்படாத தன்மாத்திரைகளிலிருந்துதான் ஐந்து பூதங்கள் தோன்றுகின்றன, ஐம்பூதங்கள் தோன்றுகின்றன. ஆகாயம், காற்று, தீ, நீர், மண் என்ற ஐந்து பூதங்கள். எனவே ஆகாயம் என்ற பூதம் எதிலிருந்து தோன்றுகிறது, ஓசை என்ற தன்மாத்திரையிலிருந்து. காற்று என்ற பூதம் எந்த தன்மாத்திரையிலிருந்து, ஊரு, ஊரு என்ற தன்மாத்திரையில். நெருப்பு என்ற பூதம் எந்த தன்மாத்திரை, ஒளி அல்லது ரூபம் என்ற தன்மாத்திரையிலிருந்து. நீர் என்ற தன்மாத்திரை, நீர் என்ற பூதம் சுவை என்ற தன்மாத்திரை, ரசம் என்ற தன்மாத்திரை. நிலம், மண் என்ற பூதம் வாசனை, மண் வாசனை எங்க, மனம். பிறகு இந்த பூதங்களுக்கு குணங்கள் உண்டு. ஆகாயத்தினுடைய குணம் ஓசை, ஆகாயத்தினுடைய குணம் ஓசை. அந்த தன்மாத்திரைகள் இருக்கின்றன அல்லவா, அவைதான் இங்கே தன்னுடைய காரியங்களை, தன்னிடமிருந்து தோன்றிய பூதங்களிலே குணங்களாக நிற்கின்றன. இது புலப்படுகிற நிலை. இந்த பூதங்களினுடைய குணங்கள் புலப்படுகின்றவை. ஓசை, ஓசை ஆகாயத்தினுடைய குணம். பிறகு காற்றுக்கு என்ன குணம், இனிமேல் ஒவ்வொரு பூதத்திலையும் ஒவ்வொரு குணம் மேலோங்கி இருக்கும். அது ஆகாயத்தில ஒரு குணம், ஓசை என்ற குணம் மட்டும்தான். அந்த ஓசை என்ற குணம் அடுத்தும் வரும். காற்றிலே ஓசையும் ஊரும் சேர்ந்திருக்கும். ஓசையும் ஊரும், அதுல ஓசை என்பது காற்றுக்கு பொது குணம், ஊறு என்பதுதான் சிறப்பு குணம். அப்படி ரெண்டு ரெண்டாக கலந்து சேர்ந்து வரும், ரெண்டு மூன்று வரும். அடுத்து சிறப்பு குணமும் பொது குணமும் சேர்ந்து வரும். காற்றுல ஓசை இருக்கா, சுழன்று அடிக்கிற போது அப்போது தெரியும். ஆமா, ஓசை, ஊறு, காற்று. நெருப்புக்கு மூன்று குணம், ஓசை, ஊறு, ஒளி, மூன்று குணம் சேர்ந்திருக்கும். அதுல ஒளிதான் சிறப்பு குணம், மற்ற இரண்டும் பொது குணங்கள். ஆக நெருப்புக்கு ஓசை இருக்கிறது, ஊறு இருக்கிறது. தொட்டு பார்த்தா தெரியும் ஊறு எப்படி இருக்குன்னு. ஒளி, ஆமா, தீக்குள் விரலை வைத்தால் சொல்றாருல, உன்னை தீண்டி மின்பம் தோன்றுதடா நந்தலாலான்ட்டார். அது அவருக்கு மட்டும்தான். தீ, நெருப்பு. நீர், நீருக்கு நாலு குணம், ஓசை, ஊறு, ஒளி. அதற்கு மேலே சிறப்பு குணம் சுவை. சுவை என்ற சிறப்பு குணம். எப்படியெல்லாம் அழகா பாகுபடுத்திருக்கிறாங்க பாருங்க. நாலு குணம் நீர்ல, பிறகு இறுதியாக மண்ணிலே ஐந்து குணங்கள், ஓசை, ஊறு, ஒளி, சுவை, மனம் என்ற ஐந்தும் சேர்ந்திருப்பது நிலத்திலே. இதைத்தான் திருவாசகத்தில் பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி, நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி, தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. தீக்கு மேல காற்று, காற்றிடை, காற்றிடை வழியிடை, வழியிடை, வழியிடை இரண்டாய் மகிழ், வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. இறுதியாக வானிடை நினைவில்லை. அப்படி மாணிக்கவாசகர் இந்த குணங்களைத்தான் பாடியிருக்கிறார். இந்த குணங்களுக்கு என்ன பேரு? புலன்கள். இந்த குணங்களுக்குத்தான் புலன்கள் அல்லது விடயங்கள், விடயங்கள் என்ற பெயர். விஷயங்கள், விடயங்கள் அல்லது புலன்கள். தமிழிலே புலன்கள், வடமொழியில விடயங்கள். நம்முடைய ஐம்பொறிகள், ஞானேந்திரியங்கள் இந்த விடயங்களைத்தான் அறிகின்றன. நம்முடைய ஞானேந்திரியங்கள், மெய்வாய், கண்மூக்கு, செவி என்பவை பொருள்களுடைய இந்த விடயங்களைத்தான் கவர்கின்றன, பற்றுகின்றன. எனவே இப்படி ஆன்மாக்களாகிய நாம் உலகத்தை எப்படி அறிகிறோம் என்றால், குணங்களாக அறிந்து, குணங்களாக அறிந்து, குணங்களாகத்தான் அறிகிறோம். குணங்களாக அறிந்து அந்த குணங்களிலே அழுந்துகிறோம், அந்த குணங்களிலே அழுந்துகிறோம். எனவே நேரமாயிற்று, நாளைக்கு.